சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 15, 2024. தலைப்ப பதார்த்தம் கோல்டன் உரை யோவான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள், கொரிந்தியர், எபேசியர். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்குச் செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஈனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினாலுண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட்டாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உனட்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஓசியா. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நான் ஐசுவரியவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன். லூக்கா. அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். யோவான். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பென்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு. மற்றும் இயேசு பெத்தானியாவுக்கு போய் அங்கே இராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதனிடத்தி போய், அதிலே இலைகளையன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ரோமர். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பாவியை சீர்திருத்தும் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் பிரார்த்தனை என்பது கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம் என்ற முழுமையான நம்பிக்கை, அவரை பற்றிய ஆன்மீக புரிதல், தன்னலமற்ற அன்பு. ஒரு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் விசுவாசத்தை மனதின் தரத்தை நம்பிக்கைக்குரிய விஷயங்களின் பொருள் என்று தெளிவாக விவரிக்கிறார். பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு தகுதியற்றது. எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் சத்தியம், வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பொருள். மனம் ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு இணையான ஆவி மட்டுமே உண்மையான பொருள். ஆன்மீக பிரபஞ்சம் தனிப்பட்ட மனிதன் உட்பட ஒரு கூட்டு யோசனை ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கிறது. நம்பிக்கையை விட நம்பிக்கை உயர்ந்தது மற்றும் ஆன்மீகமானது. இது மனித சிந்தனையின் ஒரு கிரிசாலிஸ் நிலை. இதில் ஆன்மீக சான்றுகள் பொருள் உணர்வின் சாட்சியத்திற்கு முரணானது தோன்றத் தொடங்குகிறது. மேலும் உண்மை எப்போதும் இருக்கும், புரிந்து கொள்ளப்படுகிறது. மனித எண்ணங்கள் அவற்றின் ஒப்பீட்டு அளவுகளை கொண்டுள்ளன. சில எண்ணங்கள் மற்றவர்களை விட சிறந்தவை. பிழையின் மீதான நம்பிக்கையை விட சத்தியத்தின் மீதான நம்பிக்கை சிறந்தது. ஆனால் தெய்வீக பாறையில் எந்த மரண சாட்சியமும் நிறுவப்படவில்லை. மரண சாட்சியை அசைக்க முடியும். நம்பிக்கை நம்பிக்கையாக மாறும் வரை மற்றும் நம்பிக்கை ஆன்மீக புரிதலாக மாறும் வரை மனித சிந்தனைக்கு உண்மையான அல்லது தெய்வீகத்துடன் சிறிய தொடர்பு இல்லை. சத்தியத்தை புரிந்து கொள்வது சத்தியத்தில் முழு நம்பிக்கையை அளிக்கிறது. மேலும் அனைத்து எரிபலிகளை விட ஆன்மீக புரிதல் சிறந்தது. எங்கள் மாஸ்டர் தனது மாணவர்களுக்கு முன்மொழிந்த முதல் விசுவாச கட்டுரை குணப்படுத்துவதாகும். மேலும் அவர் தனது விசுவாசத்தை தனது செயல்களால் நிரூபித்தார். பண்டைய கிறிஸ்தவர்கள் குணப்படுத்துபவர்கள். கிறிஸ்தவத்தின் இந்த அம்சம் ஏன் இழக்கப்பட்டது? ஏனெனில் நமது மத முறைகள் நமது மருத்துவ முறைகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிர்வகிக்கப்படுகின்றன. முதல் உருவ வழிபாடு பொருளின் மீதான நம்பிக்கை. பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட போதைப் பொருளை நாகரீகமாக மாற்றியுள்ளன. பொருளை அதன் சொந்த முரண்பாட்டை அழிக்க நம்புவதன் மூலம் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் தியாகம் செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய அமைப்புகள் ஆன்மீக சக்தியின் உயிர்ச்சக்தியின் தரிசாக உள்ளன. இதன் மூலம் பொருள் உணர்வு அறிவியலின் ஊழியராக ஆக்கப்படுகிறது மற்றும் மதம் கிறிஸ்துவை போல மாறுகிறது. ஆவியின் பொருளோ அல்லது வெளிப்பாட்டோ பொருளின் மூலம் பெற முடியாது. ஆன்மா நேர்மறை. பொருள் என்பது ஆவிக்கு எதிரானது, ஆவி இல்லாதது. நேர்மறை ஆவி எதிர்மறையான நிலையை கடந்து செல்வது ஆவியின் அழிவாக இருக்கும். தெய்வீக நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் மனிதன் இணக்கமான மற்றும் நித்தியமானவன். தவறான நம்பிக்கையால் ஆளப்படுவது எதுவாக இருந்தாலும் அது முரண்பாடானது மற்றும் மரணமானது. குளிர், வெப்பம், சோர்வு போன்றவற்றால் மனிதன் அவதிப்படுகிறான் என்கிறோம். இது மனித நம்பிக்கை இருப்பதன் உண்மை அல்ல, ஏனெனில் பொருள் பாதிக்கப்படாது. மரண மனம் மட்டுமே துன்பப்படுகிறது. கிறிஸ்துவர் அறிவியல் மூலம் மதம் மற்றும் மருத்துவம் ஒரு தெய்வீக இயல்பு மற்றும் சாரத்துடன் ஈர்க்கப்படுகின்றன. நம்பிக்கை மற்றும் புரிதலுக்கு புதிய பிணியங்கள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் எண்ணங்கள் கடவுளுடன் புத்திசாலித்தனமாக தங்களை அறிமுகப்படுத்துகின்றன. கிறிஸ்தவ அனுபவம் சரியானதில் நம்பிக்கையையும் தவறில் அவநம்பிக்கையையும் கற்பிக்கிறது. துன்புறுத்தலின் போது மிகவும் ஆர்வத்துடன் வேலை செய்ய இது நம்மை அறிவுறுத்துகிறது. ஏனென்றால் நமது உழைப்பு மிகவும் தேவைப்படுகிறது. சுய தியாகத்தின் வெகுமதி பெரியது, ஆனால் இந்த உலகில் நாம் அதை ஒருபோதும் பெற முடியாது. எந்த ஒரு நேர்மையான உண்மை தேடுபவரின் தனிப்பட்ட அனுபவத்தில் குணப்படுத்தும் தெய்வீக கோட்பாடு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் நோக்கம் நல்லது மற்றும் அதன் நடைமுறை மற்ற சுகாதார முறைகளை விட பாதுகாப்பானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது. பக்கச்சார்பற்ற கிறிஸ்தவ சிந்தனையானது சத்தியத்தால் விரைவில் தொடப்பட்டு அதை நம்புகிறது. அவளுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத அல்லது உண்மையை புரிந்து கொள்ளாத அவள் முறையுடன் சண்டையிடுபவர்கள் மட்டுமே தங்கள் படைப்புகள் கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக வெளிச்சத்திற்கு வருவதில்லை. கற்பவருக்கு எந்த அறிவுசார் திறமையும் தேவையில்லை, ஆனால் நல்ல ஒழுக்கங்கள் மிகவும் விரும்பத்தக்கவை. கிறிஸ்துவர் அறிவியலில் உடல் குணப்படுத்தும் நிகழ்வுகள் மனித மனதின் செயல்பாட்டின் ஒரு கட்டத்தை மட்டுமே முன்வைக்கின்றன என்று பலர் கற்பனை செய்கிறார்கள். மாறாக மற்ற அனைத்து நோயியல் முறைகளும் பொருளின் மீதான மனித நம்பிக்கையின் பலன்கள். செயல்களில் நம்பிக்கை ஆவியின் அல்ல, மாறாக அறிவியலுக்கு அடிபணிய வேண்டிய மாம்ச மனது என்று கிறிஸ்தவ அறிவியல் பகுத்தறிவுடன் விளக்குகிறது. இயேசுவின் காலத்தில் இருந்ததைப் போலவே இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் உடல் சிகிச்சையானது தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன் பாவமும் நோயும் மனித உணர்வில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும். இருள் வெளிச்சத்திற்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடம் கொடுக்கிறது. இப்போது அப்போது போலவே இந்த வலிமை மிக்க படைப்புகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, ஆனால் மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம் அல்லது கடவுள் நம்முடன் மனித உணர்வில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு முன்பு வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது வருகிறது. சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை போதிக்க, உணர்வின் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுப்பது, நசுக்கப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய. தெய்வத்தை உருவாக்கும் பொருள் உயிர், புத்திசாலித்தனம், உண்மை மற்றும் அன்பு ஆகியவை அவரது படைப்பில் பிரதிபலிக்கின்றன. மேலும் உடல் உணர்வுகளின் தவறான சாட்சியத்தை அறிவியல் உண்மைகளுக்கு அடிபணிய வைக்கும் போது இந்த உண்மையான சாயல் மற்றும் பிரதிபலிப்பை எல்லா இடங்களிலும் காண்போம். தவறான மனித நம்பிக்கைகள் தங்கள் சொந்த பொய்யை கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளும் போது அவை மறைந்து போகத் தொடங்குகின்றன. பிழை மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றிய அறிவு. பிழையை அழிக்கும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக இருக்க வேண்டும். முழு மரண பொருள் பிழை இறுதியாக மறைந்து மற்றும் ஆன்மாவாலும் மனிதனாலும் உருவாக்கப்பட்ட நித்திய உண்மை. அவனுடைய உண்மையான தோற்றமாக புரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படும். பிழையை விட இருப்பது என்ற உண்மையின் மீது அதிக நம்பிக்கையும், விஷயத்தை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கையும், இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கையும், மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் வந்தால் எந்த பொருளும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழிக்கும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.